ஓம் ஸ்ரீ சத்குரு பியோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 229வது நாமா மகாசனாயி நமஹ. இந்த நாமா கர்த்தம் நினைக்க பெருமை மிக்க ஆசனத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தமாக சொல்லப்படுறது. அதாவது அவளாலேயே சிருஷ்டிக்கப்பட்ட பிருத்திவி முதலிய 36 தத்துவங்களுமே அவளுக்கு மகத்தான ஆசனம். ஆசனம் அப்படிங்கிறது அப்படின்னாக்க ஒரு பீடமாக சொல்லப்படுறது. அவள் எதெல்லாம் வந்து தத்துவங்களாக உருவாக்கியிருக்காளோ அதற்கு மேலே அவள் அது மேலே உட்காந்து அவள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறாளாம் அந்த தத்துவங்களுக்கு மேலே அப்படின்னு சொல்லப்படுறது. 36 தத்துவங்களும் தனித்தனியாகவும் கூட்டங்களாகவும் சமஷ்டியாகவும் தேவியோட ஆசனங்களாக உருவப்படுத்தப்படுறது. மகான்களுடைய இதயத்தை தன் இருப்பிடமாக கொண்டவள் என்பதால் மகாசனா அப்படின்னு ஒரு அர்த்தமாகவும் சொல்லப்படுறது. பஞ்சபிரம்மாசனம், சக்கரராஜரதம், சிம்மாசனம் முதலிய சிறந்த ஆசனங்களில் விளங்குபோல். அதனால் அம்பாளை மகாசனா அப்படிங்கிற ஒரு நாமால குறிக்கிறார். இங்கேயும் பெருமை மிக்க ஆசனத்தை உடையவள் அப்படிங்கிற ஒரு பொருள்பட மகாசனாயி நமஹ அப்படின்னு சொல்லப்படுறார். அடுத்த நாமா மகாயாக கிரமாராத்யாயி நமஹ. இதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க மகாயாகம் என்னும் முறையினால் ஆராதிக்கப்படுபவள். கிரமம் என்ற பதத்திற்கு சக்தி, அமைப்பு, அசைவு, நகர்தல் அப்படின்னு பல பொருட்கள் இருக்கு. யாக கிரமம் என்று கொண்டால் மகாயாகம் என்ற சக்தி வாய்ந்த முறையில் ஆராதிக்கப்படுவோள் அப்படின்னு ஒரு அர்த்தமாக சொல்லப்படுது. மகாயாகம் எனப்படும் ஆராதனை தேவியின் பரிவாரங்களான 64 யோகினிகளுடன் சேர்ந்து தேவியை ஆராதிக்கும் யாகம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மகாயாகம் மற்ற ஆராதனை வழிகளை விட சீக்கிரமாக பலனை தரக்கூடியது. பாவன உபநிஷத்தில் இந்த சரீரத்தையும் அதன் அங்கங்களையும் உள்ளுணர்வுகளையுமே தேவியின் பரிவாரங்களாக பாவனையாக தேவியை ஆராதிக்கும் முறையாக விளக்கப்பட்டிருக்கு. இதை செய்து பலன் பெற்றவர்கள் யோகிகள் அப்படின்னு சொல்லப்படுவர். இந்த விதமான மகாயாகம் என்ற முறையினால் ஆராதிக்கப்படுவர். பாவனையாக அம்பாள் ஆராதிக்கப்பட்ட எப்படி சித்தி அடையலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு பாவன உபநிஷத்தில். அந்த மாதிரி அனுசரிக்கிறவாள்லாம் வந்து யோகிகள் சொல்லப்படுறார். அவள் பகிர்முகமாக எந்த விதமான உபாசனையும் பண்ணாமல் அந்தர்முகமாக பாவனையாகவே அம்பாளை வந்து பார்த்து வழிபடக்கூடிய ஒரு சக்தி படைச்சுவா. அந்த முறையினால் ஆராதிக்கப்படுபவள். இந்த முறை வந்து பாவன உபநிஷத்தில் பாஷ்யத்தில் ரொம்ப அழகாக விளக்கப்பட்டிருக்கு. அதுபோல் அம்பாளை வந்து பாவனையாக வழிபடக்கூடிய அந்த விசேஷ கிரமத்துக்கு மகாயாக கிரமம் அப்படின்னு பேர். அந்த மகாயாக கிரமத்தினால வழிபடக்கூடியவள். அதனால் மகாயாக கிரமாராத்யாயே நமஹ அப்படிங்கிற ஒரு நாம அம்பாள் விளங்குறது. அடுத்த நாமா மகாபைரவ் பூஜிதாயே நமஹ. மகாபைரவரால் பூஜிக்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தமாக சொல்லப்படுது. இந்த லலிதா சகஸ்ரநாமத்தின் ஆரம்பத்தில் கூறப்பட்ட சிதக்னி குண்டத்தில் மகாபைரவர் மகாயாக கிரமத்தினால் ஸ்ரீ லலிதா தேவியை தோன்றும்படி செய்தார். எனவே மகாபைரவ பூஜிதாயே நமஹ அப்படின்னு ஒரு நாம அம்பாள் விளங்குறதா சொல்லியிருந்தோம். பைரவர் என்ற பெயரில் உள்ள ப என்ற எழுத்து பரணம், அதாவது நிரப்புதல், சிருஷ்டியை குறிக்கிறது. ர என்ற எழுத்து ரமணம் அப்படின்னு காப்பாற்றுதலையும், வ என்ற எழுத்து வமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்ஹாரத்தையும் 3 தொழிலையும் குறிக்கிறதா வருது. இதனால் பரமசிவனுக்கு பைரவர் அப்படின்னு ஒரு பெயர் வழங்குறது. 3 தொழில்களை செய்வதால் மகாபைரவர் என்று கூறப்படுவர். இவர் தேவியை பூஜை பண்ணதுனால மகாபைரவ பூஜிதாயினம அப்படிங்கிற ஒரு நாமா அம்பாளுக்கு இங்கே விளங்குறது. அடுத்த நாமா மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சின்யே நமஹ. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னன்னாக்க மகேஸ்வரனுடைய மகாபிரளய காலத்திய மகாதாண்டவத்திற்கு சாட்சியாக இருப்பவள் அப்படின்னு சொல்லப்படுது. மகாகல்பம் என்பது இந்த பிரபஞ்சம் யாவும் அழிந்து போகும் மகாபிரளய காலம். அழிவு என்பது இங்கு எல்லா பிரபஞ்சமும் பரமேஸ்வரனிடையே மறந்து விடுதல். இதுவே தேவியின் 4வது தொழிலான திரோதானம் அப்படின்னு சொல்லப்படுது. சிருஷ்டிக்கப்பட்ட யாவையுமே தன்னுள் மறைத்து கொண்டதனால் மகேஸ்வரன் பெருமகிழ்ச்சி அடைகிறாராம். அதன் காரணமாக மகா தாண்டவம் என்னும் நடனத்தை செய்கிறார். இந்த தாண்டவம் அப்படிங்கிறது அந்த சிவபெருமான் தாண்டவம் ஆடுறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேரடியான விளக்கத்தில் எடுத்துக்கக்கூடாது. அந்த சிருஷ்டியை உத்தேசித்து எப்படி அந்த பரம்பொருளில் ஒரு சலனம், ஒரு அசைவு நிகழ்தல் ஏற்படுதோ அதே மாதிரி சம்ஹாரத்திலும் அந்த பரம்பொருள் வந்து அதை சீகரிக்கும் பொருட்டு ஒரு நிகழ்வு ஏற்படுத்திக்கும், ஒரு சலனத்தை ஏற்படுத்திக்கும். அந்த நிகழ்வு தான் தாண்டவம் சொல்லப்படுறது. அது மகேஸ்வனுடைய மகா தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த சமயத்தில் ஈஸ்வரனின் தாண்டவத்திற்கு ஒரே சாட்சியாக எஞ்சியிருப்பது தேவி மட்டுமே. அம்பாள் தான் இந்த சகல விஷயங்களையும் அனுசரிக்க சொல்லி இந்த இயற்கைக்கு கட்டளை எழுறா. அந்த இயற்கையின் கட்டளைப்படி தான் அந்த மகேஸ்வரன், பிரம்மாவிஷ்ணு ருத்ராதி தேவர்கள் இவர்கள்லாம் எல்லா தொழிலும் செய்கிறார். அந்த குணங்கள் நிமித்தமாக அம்பாள் அதற்கும் சாட்சியாக இருக்கா. இந்த மகாகல்ப மகா தாண்டவ சாட்சியமும் இருக்கலாம். இங்கே மகேஸ்வரனுடையது, அவர் சம்ஹாரம் பண்ணுறதில் வல்லவர், அவருடைய வேலையும் அதுதான். அதனால் இந்த சமயத்தில் ஈஸ்வரனின் தாண்டவத்திற்கு ஒரே சாட்சியாக எஞ்சியிருப்பது தேவி மட்டுமே அப்படின்னு சொல்லப்படுறது. சிருஷ்டிக்கு முன்பிருந்து மறைதல் வரை தான் மட்டுமே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பதால் தேவி எல்லா விஷயத்திற்குமே சாட்சியாகிறாளாம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் அம்பாளுக்கு இங்கே மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சி நீர்மக அப்படிங்கிற ஒரு நாமா விளங்குறது. அடுத்த நாமா மகாகாமேச மகிஷியை நமக. இதனுடைய அர்த்தம் என்னென்னக்க, மகாகாமேஸ்வரருடைய பட்ட மகிஷியாக இருக்கக்கூடியவள். இந்த சகஸ்ரநாமத்தில் இரண்டாவது நாமாவில் மகாராஜ்ஞி நமக அப்படின்னு ஒரு நாமா இருக்குது. அதற்கு மகாகாமேஸ்வரன் பட்ட மகிஷி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே பொருள்பட இங்கே மகாகாமேச மகிஷி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமா விளங்குறது. காமேஸ்வரனுடைய பட்ட மகிஷியாக அம்பாள் விளங்குறா அப்படிங்கிறத ஒரு பொருள்பட சொல்கிறது. இப்படியாக மேலே குறிப்பிடப்பட்ட இந்த நாமாக்கள்லாம் அம்பாள் எப்படி எல்லா தத்துவங்களுக்கும் ஆசனமாக இருந்து அதில் வந்து விளங்குறா, மகாயாக கிரமத்தினால எப்படி தத்துவமாக உபதேசிக்கப்படுறா, மகாபைரவரால் எப்படி பூஜிக்கப்படுறா, எப்படி எல்லா விஷயம் சிருஷ்டி சம்ஹாரத்திற்கு எல்லா விஷயத்திற்கும் அவர் சாட்சியாக இருக்கிற மாதிரி இந்த சம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்திற்கும் சாட்சியாக இருக்கா. அதை செய்யக்கூடிய மகாபைரவருடைய மகாகல்ப மகாதாண்டவ சாட்சி அப்படின்னு சாட்சியாக இருக்கா அப்படிங்கிறது இந்த நாமெல்லாம் ரொம்ப அழகாக விளங்குறது. வசினியாதி அஷ்டசித்திகள் ரொம்ப அழகாக இந்த நாமாக்கள்லாம் ஒரு பொருள் பொதிஞ்ச விஷயங்களாக இதை எல்லாருக்கும் எடுத்து சொல்லியிருக்கா. அந்த பாவனையிலேயே இந்த நாமக்களை நம்ம வந்து அனுசரிப்போம், ஜபம் செய்வோம், அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமா நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணா.